இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானிகள் அருளியுள்ள கொடிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 12வது சூத்திரத்தினை தொடங்கிக் கொண்டு சிந்திக்க வேண்டும். முதலில் இந்த சூத்திரத்துக்கு தோற்றுவாய். இவ்வாறு 10ஆம் சூத்திரத்தானும் 11ஆம் சூத்திரத்தானும் முறையே பாச நீக்கமும் சிவப்பேரும் ஆகிய பயன் பெற்றார்க்கு சீவன்முத்தி நிலைக்கண் நிகழும் இயல்பு வகுத்து கூறுதற்கு எழுந்தது 12ஆம் சூத்திரம். 10ஆம் சூத்திரம் தொடங்கி பயனியல், 10, 11, 12 இந்த 3 சூத்திரங்களும் பயனியல். அதில் 10ஆம் சூத்திரத்தில் பாச நீக்கம் என்ற பயன் கூறப்பட்டது, 11ஆம் சூத்திரத்தில் சிவப்பேரு. அந்த பயனை பெற்றவர்கள் தான் சீவன் முத்தர்கள். பாச நீக்கமும் சிவப்பேரும் பெற்றவர்கள் சீவன் முத்தர்கள். இந்த சீவன் முத்தர்களுக்கு அந்த சிவன்முத்தி நிலையிலே நிகழக்கூடிய இயல்பினை வகுத்து சொல்வதற்கு எழுந்தது இந்த 12ஆம் சூத்திரம் என்று கூறுகின்றார்கள். சீவன் முத்தருடைய தன்மையை கூறுவதுதான், அதுதான் சீவன்முத்தி நிலைக்கண் நிகழும் இயல்பு என்று கூறுகின்றார். இப்போ இந்த சூத்திரத்தை பார்க்கலாம். செங்கமல தாளினைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறங்கி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமா பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே. செங்கமல தாளினைகள் சேரல் ஒட்டா திரிமலங்கள் அறுத்து மும்மலங்களையும் அவர்கள் அறுப்பார்கள். மும்மலங்களையும் அவர்கள் பற்றர நீப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஏற்கனவே மும்மலங்களிலிருந்து நீங்கியவர்கள்தான் சொன்னது, அந்த வாசனையும் தாக்காதவாறு காத்துக்கொள்வார்கள் என்ற கருத்திலே சொன்னது. சீவன் முத்தர்கள் பாச நீக்கம் சிவப்பேறு ஆகிய பயனை பெற்றுவிட்டவர்கள், மீண்டும் அவர்கள் ஏன் பாசமாகிய மும்மலங்களை அறுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வாசனையும் தாக்காதவாறு காத்துக்கொண்டு அந்த சீவன்முத்தி நிலையானது இன்பமாக இருக்கும் பொருட்டு எந்த இந்த மாதிரி மலவாதனை ஆகிய இடையூறு இல்லாமல் அந்த சீவன்முத்தி நிலையிலே ஆனந்தமாக இருக்கும் பொருட்டு அதே அனுபவம் உடைய ஏனைய சீவன்முத்தர்களோடு செறிந்திட்டு என்றார். அதான் ஈசன் நேசர். நேசம் என்பது அன்பு, அன்பரோடு மரியி என்று சிவஞானபோதத்திலே சொல்வார். அன்பர் தான் இங்க நேசர்னு சொன்னார்கள். அது சிவஞானிகள், தம்மை ஒத்த சிவஞானிகள். அப்ப ஏனையாரோடு ஞானிகள் கூட தான் சிவன்முத்தர்கள் சேர்வார்களா, தம்மை போன்ற ஞானிகள் கூட தான் சேர்வார்களா, ஏனைய தொடக்க நிலையில் உள்ள அடியாரோடு அவர்கள் சேரமாட்டார்களா என்று சொன்னார். அவர்கள் சேர வேண்டும் நாம எதிர்பார்க்கக்கூடாதுன்னா, மற்ற அடியார்கள் அவர்களை வணங்கி வழிபட்டு பயன் கொள்ள வேண்டும். ஆக அவர்கள் இணக்கம் என்பது வைத்தால் அது தம்மை ஒத்த சிவன்முத்தரோடு தான் வைப்பார்கள். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான் இவர்களுடைய இணக்கத்தை எல்லாம் நாம் பெரிய வானத்தில் பார்க்கின்றோம். ஏனையோர்களையும் அவரவர் தகுதிக்கேற்ப அவர்கள் ஆட்கொண்ட பாங்கினையும் அங்கே பார்க்கின்றோம். ஆகவே ஏனையோர்களை அவரவர் பக்குவத்துக்கேற்ப ஆட்கொள்வார்கள். இணக்கம் நட்பு என்று வைத்துக் கொள்வதை தம்மை ஒத்த சிவஞானிகளோடு தான் வைத்துக் கொள்வார்கள். அந்த நேசருடன் செறிந்துட்டு அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண் எனவே தொழுது இறஞ்சி ஆடி பாடி அந்த அடியார்களுடைய அந்த ஞானிகளுடைய திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவபெருமான் எனவே தொழுது இறஞ்சி தொழுது வழிபட்டு ஆடி பாடி ஆனந்த மேலட்டினாலே ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோமல்லோ. இந்த சிவப்பேராகிய இந்த பேச்சினை பெறாதவர்களை நோக்கி அவர்கள் செம்மாந்து விளங்குவார்கள். எங்கும் யாம் ஒருவர்க்கும் எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பெய்தி. ஆக நான் எல்லாரோட பெரியவன் இருமாப்பு கொள்ளக்கூடாது என்பதுலாம் சைவ சித்தாந்தத்தில் தொடக்க நிலையில் உள்ள பாடம் அல்லவா, பாடம்தான். ஆனால் இங்க வந்து சீவன்முத்தினுடைய அருமைப்பாட்டினை அவர்கள் எப்போதும் மறவாமல் இருக்கணும் என்று சொன்னால், அந்த பேறு பெறாதவர்களை நோக்க தாம் அந்த பெயரை பெற்றிருக்கின்றோம் என்ற பெருமையை அவர்களிடம் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அதை நாம் ஏனைய அடியார்கள்ட்டையும் பார்க்கின்றோம். சிவன் முத்தர்கள்ட்ட, அதாவது தோத்திரங்களில் பார்க்கின்றோம் சிவன் முத்தருடைய இயல்பு. இதை மாதிரியே இந்த பேற்றினை பெறாதவர்களுடைய சிறுமையை நோக்க நாம் தாம் எளியர் அல்லர், யாவர்க்கும் மேலானவர்கள் என்று அவர்கள் களிப்புடன் இருப்பார்கள். ஆக இருமாப்பு எய்தி, இந்த இருமாப்புங்கிற சொல்லே தேவார திருவாசகங்களில் பார்க்கலாம். இருமாந்து இருப்பன் போலோ ஈசன் பல்கணத்தை எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று இருமாந்து இருப்பன் குளோ. ஆக இருமாந்து இருப்பன் குளோன்னு சொல்லும் போதே எப்படி முடிக்கிறாரு, சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று. அங்க அந்த சேவடி கீழ் இருக்கின்ற அந்த நிலைக்காக தான் இருமாப்பு இல்லையா. தன் முனைப்பை விட்டு சிவனுக்கு தான் அடிமை என்ற உணர்வை கொண்டதனால இருமாப்பு. ஆக தனக்கே தலைமை என்ற அடிப்படையில் இருமாப்பு கொள்ளுதல் தான் அது பெரிய வல்வினையாகிவிடும். சிவபெருமான் திருவடிக்கு அடிமையானதிலே கழிப்போடு இருமாந்திருப்பது எந்த வகையிலும் அது வந்து முனைப்பு தன்முனைப்பு ஆகாது. அது வந்து நம்ம அப்பர் தேவ அப்பர் சுவாமி தேவாலயத்திலையும் பார்த்தோம், திருவங்கமாலையில் திருவாசகத்திலையும் நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க. அதே வாசகம் அப்படியே, இந்த பேற்றை பெறாதவர்களுடைய சிறுமையை நோக்கி அவர்கள் இருமாந்திருப்பார்கள் சொன்னாங்க. அந்த பேற்றை பெறாதவர்களுடைய அந்த நிலையே அங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். மாலும் அயனும் ஏமாறி நிற்க என்றே சொல்கின்றார். பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க என்று சொல்கின்றார். சரி, அப்படி அந்த சிவப்பேற்றை பெறாதவர்களோடு ஒப்பிட்டு தாம் இருமாந்திருப்பார்களே ஒழிய, பெற்ற மற்ற மெய்ஞானிகளோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கெல்லாம் தாம் அடியவர்க்கு அடியவன் என்ற நோக்கிலே அவர்களை சிவனாகவே கண்டு வழிபடுவார்கள். திங்கள் முடியார் அடியார் அடியோ, திங்கள் முடியாருக்கு யாரெல்லாம் அடியார்களோ, நிலவை சூடிய பெருமானுக்கு யாரெல்லாம் அடியார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் அடியவர்கள் என்ற உணர்வோடு அந்த சிவன் முத்தர்கள் இருப்பார்கள். அதுதான் வந்து அடுத்த அடியிலே சொல்றார் இந்த திருவாசகத்திலே, பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிதென்று. இந்த திருவடி பேச்சினை பெறுவது அரிது என்று சொல்லி மாலும் அயனும் ஏமாந்து நிற்கின்றார்கள் இல்லையா. நான் அந்த திருவடி பேற்றை பெற்றேன் என்று இருமாந்திருக்கின்றேன் சொல்றார். பூமேல் அயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க என்று பாடிய வாதவுரடிகள் தொடர்ந்து பாடுகின்றார். இந்த பேற்றினை பெற்றோருடைய பெருமையை நோக்கி தம்முடைய சிறுமையை சொல்றாங்க பாருங்க. அடுத்த அடியில் அதை சொல்றாங்க, நாய்மேல் தவிசிட்டு நன்றாக பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் போத்தும்பி என்று சொல்கின்றார்கள். நாய்மேல் தவிசிட்டு சிறந்த பக்குவ ஆன்மாக்களை பெருமான் ஆட்கொள்ள வேண்டிதான், ஆனால் நாய்க்கு தவிசிட்டது போல அடியனையும் ஆட்கொண்டார் என்று சொல்லி பேச்சினை பெற்ற ஏனைய மெஞ்ஞானிகளோடு ஒப்பிடும் பொழுது தம்மை நாய் என்று அங்கே பணிந்து அந்த பணிவுக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படிப்பட்ட பணிவன் என்றும் பாடுகின்றார்கள். பெறாதவர்களை நோக்கி இருமாந்திருத்தலும் பெற்றோர்களை நோக்கி அடியவர்களுக்கு அடியவர்கள் என்று பணிந்து நிற்பதுனா சிவமுத்தர் இயல்பு. அதை அந்த திருவாசகத்தில் நாம தெளிவாக பார்க்கின்றோம். இந்த திருவாசகம் திருக்கோத்தும்பியில இறுதி பாடல். இப்போது அடியன் குறிப்பிட்ட திருவாசகம், ஆக திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தி உடையோரே என்று சொன்னார். ஆக ஞான அனுபவம் உடையவர்கள், சிவஞான செய்தி உடையோர்னா இந்த சிவஞான செயல்பாடுதான், சிவஞான அனுபவம் உடையவர்கள் அவ்வாறு தெரிவார்கள் என்று சொன்னார். இப்போ பதவுரை அடிப்படையில் நாம் அதுக்கு பொருள் பார்த்தோம். இப்போ சுவாமியுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். பற்றறக்கழிந்த மும்மலங்கள் விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல அறிவற்றம் பார்த்து நிற்பன ஆகலாம், அவற்றை அஞ்சு பரிகரித்தலும். பரிகரித்தல்னா என்ன, தடுத்தல் நீக்குதல். ஆக மும்மலங்கள் பற்றற கழிந்து விட்டன, பாச நீக்கமும் சிவப்பேரும் பெற்றவர்கள் தான் இவங்க. ஆனாலும் அந்த சீவன்முத்தி நிலையில அந்த மும்மலங்களும் எப்படி இருக்குமா, விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல என்று சொன்னார். திருக்குறள் அவர்கள் தொடருது, அதாவது விளக்கு எப்போது அணையும் என்று சொல்லி இருள் காத்திருப்பது போல ஒரு ஓமை சொல்வார். என்ன அப்படின்னா, இப்போ இரவு நேரம் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த விளக்கு அணைந்தா போதும், உடனே இருள் வந்து எங்கும் சூழ்ந்து விடுகின்றது. அப்போ அது ஏற்கனவே காத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு நயமாக சொல்கின்றார். எப்போ இந்த விளக்கு அணையும், அது மாதிரி எப்போ சிவசிந்தனையிலிருந்து ஆன்மா சிறிதே பிறழும் என்று அந்த சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி தான் மும்மலங்களும் இருக்கின்றன சீவன் முத்தி நிலையில. பரமுத்தி நிலையில அது சிவசிந்தனையிலிருந்து விலகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீவன் முத்தி நிலையில என்னன்னா, அந்த பிராரத்த அனுபவங்கள் உடல் ஊழாக வரும்பொழுது பழைய பயிற்சி பற்றி அந்த உடல் சார்புங்கிறத அங்கே வந்துவிடக்கூடாது, சுட்டறிவுங்கிறத வந்துடக்கூடாது. அதுக்காக வேண்டிய அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால் சொன்னார், விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல அறிவற்றம் பார்த்து நிற்பன. எப்போ விளக்கணையும் இருள் காத்திருப்பது போல எப்போ அவருடைய அறிவு அறிவற்றம் அறிவு வந்து இந்த சிவச்சார்பிலிருந்து எப்போ லேசாக பிறழுது, தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான் தில்லை திருப்பதிகத்திலே ஐந்தாம் திருமுறையிலே பாடியிருப்பார்கள். ஆகையினால எப்பொழுது இந்த சிவன்முத்தனுடைய அறிவு இச்சை செயல்கள்லாம் சிவச்சார்பிலிருந்து சற்றே பிறழும் என்று அவை காத்திருக்குமா, அதனால் அதுக்கு இடம் கொடுக்காம அந்த சிவச்சார்பில் உரைத்து நிற்க வேண்டும். அதுதான் மும்மலங்களை வந்து அறுத்தல் என்பது, அதுதான் சிவச்சார்பில் உறுதியாக இருப்பது தான் சிவன்முத்தர்கள் இந்த மும்மலங்கள் சார்பு வராமல் பாதுகாத்துக் கொள்ளுதல், அதுதான் அதை பரிகரித்தலும் அவற்றை அஞ்சி பரிகரித்தலும் அந்த மும்மலங்களையும் அஞ்சி போக்குதலும். அவர்களே அப்படி அவர் அச்சத்தை பேணணும் அப்படின்னா அதான் அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்பார் வள்ளுவர் பிறந்தவை. அப்போ நாமளும் அஞ்சத்தக்கவற்றுக்கு அஞ்சணுங்கிறதுல ஐயமே இல்லை. இவ்வளவு முடிவான நிலையை அடைந்தவர்களே இந்த உலகத்தில் வந்து அவர்கள் இருக்கும் வரை இப்படி இருக்கணும்னா அப்போ நாம எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்று எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது. அப்போ இந்த மும்மலங்களையும் நீக்குதற்கு துணையாகிய மெய்யன்பரோடு பயிரலும், பரிகரித்தற்கு துணையாகிய பரிகரித்தல் நீக்குதல், மும்மலங்களையும் நீக்குவதற்கு துணையாகிய மெய்யன்பரோடு பயிரலும், அவர்களோடு இணங்கி பழகுதலும். பயிற்சி நிலை பெறும்படி அவரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் அரணென கண்டு வழிபடுதலும் உடையராய். அவர்களோடு பழகுகின்ற அந்த பழக்கம் அதான் பயிற்சி. அந்த பழக்கம் அந்த பயிற்சி நிலை பெறும் பொருட்டு அவர்களுடைய திருவேடத்தையும் அவர்களோடு சேர்ந்தால் எங்கே போவோம், ஆலயத்துக்கு தான் போவோம் இல்லையா. அப்போ அந்த சிவமுத்தர்களோடு சேர்ந்த மற்ற சிவமுத்தர்கள் ஆலயத்துக்கு தான் செல்வார்கள். ஞானசம்பந்த பெருமானை அப்பர் பெருமான் சீர்காழியில் வந்து தரிசிக்க வந்தார். ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் வணங்கினார்கள். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே சென்றார்கள், சீர்காழி தோணியப்பரை தரிசிப்பதற்கு தான் சென்றார்கள். அது மாதிரி ஒருவர் ஒருவர் அந்த திருவேடத்தை சிவம் சிவமாகவே கண்டு வணங்கி போற்றுவார்கள். அவர்கள்லாம் அந்த சிவமுத்தர்கள்லாம் சேர்ந்து ஆலயத்துக்கு செல்வார்கள். அங்கே ஆலயத்திலையும் அந்த ஆலயத்தையும் அரணனவே கண்டு அவர்கள் வழிபாடு செய்வார்கள். அதுதான் அந்த சிவாலயத்தையும் அரணனை கண்டு வழிபடுதலும் உடையராய். இப்பேறு பெற மாட்டாரது சிறுமையும் பெற்றாரது பெருமையும் நோக்கி கழித்து வாழ்தல் சீவன்முத்தர்க்குரிய இயல்பு என்பதா. ஆக இவ்வாறு இருப்பார்கள் சீவன்முத்தர்கள் என்று அவர்களுக்குரிய இயல்பை சொன்னார். சரி, இப்போ இந்த பொழிப்பொலை பார்த்தோம். இலக்கண குறிப்பு ஒன்று சொல்கின்றார்கள். ஒட்டா என்னும் பெயரச்ச மறை ஏது பெயர் கொண்டு முடிந்தது. ஒட்டா எங்க இருக்கு, முதலடியில் தொடக்கத்திலே இருக்கு. செங்கமல தாளினைகள் சேரல் ஒட்டா. ஒட்டா என்பது பெயரச்சம். ஒட்டாத என்பது ஒட்டான்னு இருக்கிறது. இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்பார்கள். ஒட்டாத அந்த கடைசியில் உள்ள அந்த அகரம் இல்லை, அதனால ஒட்டான்னு இருக்கிறது. ஆகவே அது எதிர்மறை பெயரச்சம். என்ன அதனால ஒட்டாதன்னு எதிர்மறையா பொருள் தர்றதுனால எதிர்மறை பெயரச்சம். ஒட்டா என்னும் அந்த எதிர்மறை பெயரச்சத்தை தான் பெயரச்ச மறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டா என்னும் பெயரச்ச மறை ஏது பெயர் கொண்டு முடிந்தது. இந்த ஒட்டாங்கிறது என்ன பெயர் கொண்டு முடிஞ்சிருக்கிறது பாட்டில் பாருங்க, ஒட்டா திரிமலங்கள்னு இருக்கு. இப்போ திரிமலங்கள்ங்கிற பெயர் கொண்டு அந்த ஒட்டாங்கிற பெயரச்சம் முடிஞ்சிருக்கிறது. அந்த திரிமலங்கள்ங்கிறது ஏது பெயர், எதை ஒட்டா, தாளினைகள் சேர ஒட்டா. அப்போ தாளினைகளை சேர முடியாமைக்கு ஏதுவாக இருப்பவை மும்மலங்கள். தாளினையை சேர முடியாமைக்கு சேர தடையாய் உள்ளவை, தாளினையை சேர முடியாமைக்கு காரணமாக உள்ளவை அதான் சேரல் ஒட்டா திரிமலங்கள். சொல்லும் பொழுது அந்த ஒட்ட தாளினைகளோடு ஒட்ட முடியாமைக்கு காரணமாக ஏதுவாக இருப்பவை திரிமலங்கள். அதனால திரிமலங்கள் இங்கே ஏது பெயராய் ஆயிற்று. திரிமலங்கள் ஏது பெயராயிற்று. அதனால தான் ஒட்டா என்னும் பெயரச்சமறை. ஐயா ஒரு பெயரச்சம்னா பெயர் கொண்டு முடியணும், எதிர்மறை பெயரச்சமாக இருந்தாலும் அப்படி தான். இப்போ வாடா மலர் சொல்கின்றோம். வாடா என்பது வாடாத என்ற பொருள் தரக்கூடிய எதிர்மறை பெயரச்சம். அது மலர்ங்கிற பெயர் கொண்டு முடிந்தது. ஏன் இங்கே அதே மாதிரி ஒட்டா என்பது ஒட்டாத என்ற பொருள் கூட எதிர்மறை பெயரச்சம். அது பெயர் கொண்டு முடிந்தது திரிமலங்கள் என்று பெயர் கொண்டு முடிந்தது. அப்போ அந்த ஒட்டா திரிமலங்கள் என்னென்னா திருவடியை சேர மாட்டாமைக்கு காரணமாக இருப்பவை இந்த திரிமலங்கள் தானே. அதனால அந்த திரிமலங்களை ஏது பெயர்னு சொன்னார். ஏது என்பது காரணம். சரி, இச்செயல் முதல் நூல் 12 சூத்திரம் போல முக்கூற்றதாமாறு கண்டுகொள்க. முதல் நூல் சிவஞான போத 12 சூத்திரம் மாதிரி 3 அதிகரணங்களை கொண்டது. என்ன அப்படின்னா, மும்மலங்களையும் களைக, சிவபக்தர்களோடு இணங்குக, பத்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் எனவே கண்டு வழிபடுக என்று சொல்வார்கள். ஆக அதில் முதல் அதிகரணம் மும்மலங்களையும் களைக என்று அந்த கருத்துடையது. செங்கமல தாளினிகள் சேரலொட்டா திருமலங்கள் அறுத்து என்று சொல்லக்கூடியது. அதை வந்து தனியாக இங்கே ஒரு அதிகரணமாக வைக்கல. ஏன்னா திருமலங்களை ஏன் அறுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, செங்கமல திருவடிகளை அவை சேர விடாமல் தடுக்கின்றன. இல்லையா, சேர முடியாமைக்கு காரணமாக இருந்தவை அவை தான். இதுகாரும் பெத்த நிலையில் இருந்து கொண்டு நாம் திருவடி சார்பு இல்லாமல் இருந்தோம், அதுக்கு காரணமே இந்த திருமலங்கள் தான். திரும்ப அவற்றின் சார்பை நாம் அனுமதிக்கலாமா? கூடாது. ஆகவே அந்த மும்மலங்களும் தலையெடுக்காதவாறு கவனமாக இருக்க வேண்டும் சீவன்முத்தர்கள் என்ற அந்த கருத்தை விளக்கக்கூடியது தான் முதல் அதிகரணம். அது சிவஞான போதத்தில் உண்டு, ஆனால் இங்கே வந்து அதை சூத்திரத்திலே புரிந்து கொள்ளலாம். முதல் நூல் ஆசிரியரும் விளக்கியிருக்கின்றார். இந்த ஆசிரியருக்கு, வழிநூல் ஆசிரியருக்கு ஆசிரியர் முதல் நூல் ஆசிரியர் தான். ஆக தம்முடைய ஆசிரியர் அதை விளக்கியிருக்கின்றார். அது போதுமானது என்பதற்காக இங்கே அதை தனியான அதிகரணமாக வைக்கவில்லை. ஆக இரண்டாம் அதிகரணத்திலிருந்து தான், என அடியார்களோடு இணங்க வேண்டும், நேசரோடும் செறிந்திட்டு, ஈசன் நேசரோடும் செறிந்திட்டு என்று அந்த பகுதி அதுதான். அப்புறம் மூன்றாம் அதிகரணத்தில் அவருடைய திருவேடத்தையும் சிவாலயத்தையும் அரணனவே கண்டு வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பகுதி அது மூன்றாம் அதிகரணத்தில். இப்போ இரண்டாம் அதிகரணம் பார்க்கலாம். ஈசன் நேசரோடும் செறிந்திட்டுன்னு சொல்லக்கூடியது அருமையான பாடல். ஈசனுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார், பேசுவது என் அறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில், அறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில், பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடு. நீ ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன் கருமமாகச் செய்து கூசி ஒளிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு பூத்தாடி திரியே சொன்னார். ஈசனுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார். யார் அடியவர்களிடம் அன்பில்லாமல் இருப்பார்கள் என்றால், யார் ஈசனிடம் அன்பில்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள்தான். யாராவது நான் ஈசனிடம் அன்புள்ளவன், அடியாருக்கு அன்பில்லாத யாராவது நான் ஈசனுக்கு அன்புள்ளவன் என்று சொன்னால் அது பொருந்தாது, அது வெறும் நாடக மாத்திரையாம் என்று இங்கே உரையாசிரியர் இவ்வளவு விரிவாக சொல்கின்றார். அப்படி அடியவருக்கு அன்பில்லாதவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஈசனுக்கும் அன்பில்லாதவர்கள். அது மாத்திரமன்று எவ்வுயிருக்குமே அன்பில்லாதவர்கள். ஏன்னா எந்த உயிர்க்கு அன்பு வைக்கணும்னாலும் தன்னிடம் இருக்கின்ற அதே ஈசன் தான் இந்த உயிரையும் ஆட்கொள்கின்றான். தனக்கு பிறவி கொடுத்திருப்பது எதுக்காக வேண்டி? தன்னை பக்குவப்படுத்தி தனக்கு முத்தி கொடுப்பதற்காக தான் தனக்கு பிறவி கொடுத்திருக்கின்றான். இதே மாதிரி தான் எந்தெந்த ஆன்மாக்கள்லாம் பிறவி கொடுத்துருக்கானோ அந்த ஆன்மாக்கள்லாம் முத்தி கொடுக்கணும், பக்குவப்படுத்தி முத்தி கொடுக்கணும்னு சுவாமி முடிவு பண்ணிட்டார். அப்போ எல்லா ஆன்மாக்களும் ஈசனுடைய திருவருளுக்கு உரியவை. ஆகவே ஈசன் மீது அன்பிருந்தால்தான் அந்த அன்பு பற்றி, அந்த தொடர்பு பற்றி மற்ற உயிர்கள் மீதும் அந்த அன்பு பிறக்கும். எவ்வுயிரும் ஒன்றாய் உறையும் இறை சிவம் என்று எவ்வுயிர்க்கும் அன்பா இரு என்று சைவ சமய நெறியில ஒரு குறட்பா சொல்கின்றது. ஆகையினாலே ஈசன் மேல் உள்ள அன்பு தான் அந்த தொடர்பு பற்றி எல்லா உயிர்களிடமும் அன்பாக அது விளையும். ஆகவே ஈசனிடம் அன்பில்லாதவர்கள் அடியவர்களிடம் அன்பில்லாதவர்கள், எந்த உயிரிடமும் அவர்கள் அன்பில்லாதவர்கள். எல்லா உயிர்களும் உயிராகத்தான் தானும் இருக்கின்றார்கள். ஆகவே தம் மீதும் அவர்கள் அன்பில்லாதவர்கள். ஆகவே இவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது? பேசுவதன் அறிவில்லா பிணங்களை நாம் இணங்கின். ஆக தம் யார் என்ற ஒரு தெளிவில்லாத பிணமாகிய உடலையே தான் என்று நினைக்கக்கூடிய, இறந்தாதான் உடலை பிணம்போம், ஆனால் உடல் என்பது ஜடம் தானே. ஆகவே அது வாழ்க்கையில் இருக்கும்போதே, உயிர் வாழ்க்கையில் இருக்கும்போதே உடம்பை பிணம் என்று சொல்வதுதான் ஞான நூல்களுடைய வழக்காக இருந்து வருகின்றது. ஆகையினாலே அந்த தன்னை உடம்பாகவே கருதி ஆன்ம லாபம் குறித்து சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை அறிவில்லா பிணங்கள் என்று கண்டித்துரைக்கின்றார் ஆசிரியர். அறிவில்லா பிணங்களை நாம் இணங்கில் அவர்களோடு நாம் சேர்ந்தால் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர். பிறப்பு இறப்புகளிலேயே நம்மை மீள மீள அமிழும்படி செய்வார்கள். பிறப்பிறப்பிலே நாம் அழுந்தும்படி அவர்கள் செய்வார்கள். விடு ஆகையினால் அடியார் அல்லாதாருடைய சார்பினை விடுக. விடுகன்னு சீவன்முத்தருக்கு சொல்றார் ஆசிரியர். முதல்நூல் ஆசிரியரும் சீவன்முத்தருக்கு உபதேசம் சொன்னார், வழிநூல் ஆசிரியரும் சொல்கின்றார் என்று சொன்னார். அப்ப இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் எண்ணி பார்க்கணும். நம்ம ஏதோ மொழி புலமையும் என்ன பல நூல்கள் கற்ற புலமையும் வைத்துக்கொண்டு நூல் எழுதக்கூடிய புலவர்கள் அல்ல. இவர்கள்லாம் வந்து சீவன்முத்தர்களையே நெறிப்படுத்தக்கூடிய, அப்போ அந்த சீவன்முத்தி நிலையில அனுபவத்தில் மேலோங்கி இருப்பது திகழ்பவர்கள். அதனால அவர்கள் சார்பினை விடுத்து நீ ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அரணடியார் அடியார் அரணடியார் அந்த அடியாருக்கு அடியவர்கள் இவர்களை எல்லாம் அடைந்து அவர் கர்மம் உன்கர்மமாக செய்து கூசி மொழிந்து அருஞான குறியில் நின்று, இது வந்து அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அப்படி வச்சுக்கணும். ஆசையோடும் பின்னால சேர்த்துக்கலாம். அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கர்மம் உன் கர்மமாக அருள்ஞான குறியில் நின்று ஆசையோடும் செய்து அப்படி கூட்டணும். அப்படிதான் நம்ம பதவுரை ஆசிரியர் குருமூர்த்திகள் கூட்டியுள்ளார்கள். நீ அரணடியார் அடியாரை அடைந்துட்டு அவர் கர்மம் உன் கர்மமாக அருள்ஞான குறியில் நின்று ஆசையோடும் செய்து. அடியார்கள் அடியவர்க்கு அடியவர்களை எல்லாம் அடைந்து அவர்களுடைய கர்மங்களை, அவர்கள் அவர்களுக்குரிய பணிகளை தமக்குரிய பணியாகவே கருதி செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது தன்முனைப்போடு அங்க செஞ்சுவிடக்கூடாது. அருள்ஞான குறியில் நின்று செய்யணும். திருவருள் தனக்கு இந்த பேற்றை வழங்கியுள்ளது, அடியார் தொண்டு செய்யக்கூடிய பேற்றை திருவருள் வழங்கியுள்ளது என்ற கருத்தோடு அந்த அடியாருக்கு தொண்டு செய்யணும். அதை விருப்பத்தோடு செய்யணும். அதான் அருள்ஞான குறியில் நின்று ஆசையோடும் செய்து கூசி மொழிந்து அந்த அடியாருடைய பெருமையை நோக்க தன்னுடைய தாழ்வை வெளிப்படையாகவே எடுத்துரைத்து கூசி மொழிந்து சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவாத்தை விரிப்பார் மெச்சுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ என்று அவருடைய பெருமையும் தன்னுடைய தாழ்வையும் எப்படி எடுத்துரைக்கின்றார்கள். அதுதான் கூசி மொழிந்து. கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று, அவன் அருள்ஞான குறியில் நின்றுங்கிறது முதலே சேர்த்தாச்சு. அவர் கர்ம அடியார் அடியாருடைய பணிகளை தன் பணியா செய்யும் போது அந்த திருவருள் வழியிலிருந்து செய்யணும் அப்படிங்கிறதுல அதை சேர்த்தாச்சு. கூசி மொழிந்து கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே, அவர்களை வழிபட்டு அவரை வழிபடணும். அப்புறம் தட்டமிட்டு கூத்தாடி திரியே, தட்டமிட்டுனா கைகொட்டி, கைகொட்டியும் கூத்தாடியும் திரிவாயாகன்னு சொன்னது அந்த அடியார் பணி செய்யப்பெற்ற அந்த ஆனந்த மேலீட்டினாலே அவ்வாறு கைகொட்டி கூத்தாடி திரிதல். ஆகவே அடியார் மேல எப்படி அந்த அன்பு வரும் அப்படின்னு சொன்னா, மிகுந்த காம உணர்வு உடையவர்களுக்கு தம்முடைய உணர்வுக்கு யாரெல்லாம் தொடர்புடையவர்களோ தொடர்புடையவரிடத்திலே அன்பு வரும். தலைவியிடம் மிகுந்த பற்றை வைத்திருப்பவன் தலைவியிடம் மாத்திரமன்றி தலைவியுடைய தலைவிக்கு நெருக்கமாக உள்ளவர்களிடமும் அவன் வந்து ரொம்ப இணக்கமாக நடந்து கொள்வான். அவர்களை பார்க்கும்போதே அவனுக்கு மகிழ்ச்சி தோன்றும். அதுதான் பொழிப்புரையில சொல்கின்றார், களி காமத்தராயினார்க்கு, களினா மிகுதி அந்த உரிச்சொல், களி காமத்தராயினார்க்கு அத்தொடர்புடையாரது இணக்கம் அக்காம பைங்கூளை வளர்க்கும் நீராதல் பற்றி நீராதல், அந்த பைங்கூளை வளர்க்கும் நீர், அந்த பயிரை வளர்க்கிற நீர் வந்து எப்படி முக்கியமோ அதை மாதிரி அந்த தொடர்புடையாருடைய இணக்கம் அந்த ஆசையை வளர்க்கக்கூடிய நீராக இருக்கின்றதான். ஆமா, காம பைங்கூளை வளர்க்கும் நீராதல் பற்றி அதன்கள் கழிவேறு வகையும், அந்த தலைவியோடு தொடர்புடையார் இடத்துல அவ்வளவு மகிழ்ச்சியா பழகுவார்கள். அல்லாதாரது இணக்கம், தொடர்புடையவருடைய இணக்கம் அவர்களுக்கு எப்படி இருக்கு, கழிவேறு உகையை தருது, பெருமகிழ்ச்சியை தருது. அந்த தொடர்பு இல்லாதவர்களுடைய இணக்கம் அல்லாரது இணக்கம் அதனை பாற செய்யும் களையாதல் பற்றி, அந்த தன்னுடைய ஆசையை அழிய செய்யக்கூடிய களை போல நினைப்பார்களாம். சம்பந்தம் மற்ற தலைவியோடு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய தொடர்பை அப்படி நினைப்பார்களாம். அதனால அதன்கண் வெறுப்பு மிகுதியும், தொடர்பில்லாதாருடைய இணக்கத்தின் வந்து வெறுப்பு மிகுதி, அதை களையா நினைப்பார்கள். தொடர்புடையவர்களுடைய இணக்கத்தை தன்னுடைய ஆசை பயிரை தலைக்க செய்யக்கூடிய நீராக நினைப்பார்கள். தொடர்பு இல்லாதவருடைய இணக்கத்தை தன்னுடைய ஆசை பெயரை கெடுக்கக்கூடிய களையாக நினைப்பார்கள், அதனை வெறுப்பார்கள். அந்த வெறுப்பு மிகுதியும் உழவாமாறு போல அவர்களுக்கு எப்படி கலிகாமத்தனாயினருக்கு கலிகாமத்தர் ஆயினாருக்கு எப்படி இப்படி இருக்குதோ அத மாதிரி மாறாத சிவானுபவம் அறிவிக்கொண்டு அரண் மலரடி கீழ் இருக்க பெற்றார்க்கு, அதாவது சிவன் முத்தருக்கு மாறாத சிவானுபவத்தை பெற்றுக்கொண்டு சிவபெருமான் திருவடியில் இருப்பவர்கள் யாரு? சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தர்களுக்கு அதனை வளர்க்கும் நீர்மையராகிய அத்தொடர்புடையாரோடு, இந்த சிவானந்தத்தை வளர்க்கும் தன்மையுடைய ஏனைய சீவன் முத்தர்களோடு இணங்குதற்கன் உவகை மிகுதியும், அந்த ஏனைய சீவன் முத்தர்களோடு நட்பு கொள்ளுதல அவர்களுக்கு மகிழ்ச்சி மிகுதி உண்டாகும். அதனை கெடுக்கும் நீர்மையராகிய பிறரோடு இணங்குதற்கன் வெறுப்பு மிகுதியும், அந்த சிவச்சார்பு சிவ சிந்தனை என்பது இல்லாத ஏனையோரோடு இறங்குதல்ல வெறுப்பு மிகுதி. ஆமா, அதை பார்க்கலாம். நாம் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியா என்று அதை விரும்பி கேட்கின்றார். அது ஏனையோரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றார்? அங்க அந்த சார்பே வேண்டாங்கிறார். சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டே நிற்கின்றார். எவ்வளவு உறுதியாக சொல்கின்றார்கள்! இதை விட உறுதியாக சொல்ல முடியாது. வேண்டேன் பிறப்பிறப்பு, சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன் திருவாசகத்தில் சொல்கின்றார். பார்க்கின்றோம். அதனால் இங்க சொல்ற சீவன்முத்தர் இலக்கணத்துக்கெல்லாம் அப்படியே இலக்கியமாக திகழ்பவர்கள் நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள். ஆகவே அதனை கெடுக்கும் நீர்மையராகிய பிறரோடு இணங்குதற்கன் வெறுப்பு மிகுதியும் இயல்பான் உளவாம். சீவன்முத்தருடைய இயல்பு அது. ஆனா கூத்தாடி திரியேன் அங்க வந்து ஆணையாக சொல்கின்றார். ஏன்னா இயல்பாக உள்ளத அதை வந்து அவர்கள் இயல்பும் அப்படிதான் இருக்கும். ஆனா அவர்கள் அதை மறக்க கூடாதுங்கிறதுக்காக பெரிய ஆச்சாரியர்கள் அப்படி உபதேசமாகவும் சொல்வார்கள். அதான் அவர்களுக்கு அதுதான் சீவன்மூர்த்தியாகி இன்பத்தையும் மிகுவிக்கும், சாதனமாகவும் அது இருக்கு, பயனாகவும் இருக்கு. எப்படின்னா பால் வந்து நோய் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கு, சிறந்த உணவாகவும் இருக்குது. அதை மாதிரி அரணடியாரோடு இணங்குதலும் ஆலயத்தையும் அந்த அடியார்களையும் சிவனாகவே கண்டு வழிபடுதலும் அவர்களுக்கு இன்ப அனுபவமாகவும் இருக்கும். என்ன அந்த மும்மல வாதனை தாக்காமல் தடுக்கக்கூடிய சாதனமாகவும் இருக்கும். சொன்னார் விதிமுகத்தார் கூறினார் கூத்தாடி திரியே திரியேன்னு விதிமுகத்தார் கூறினார். ஆமா விடு, ஏனையருடைய சார்பை விடுக என்று விதிமுகத்தார் கூறினார். ஏன் விதிமுகத்தார் கூறினார்? சுவை பொருட்டு உண்ணப்படும் பால் மருந்து மாமாறு போல, சிறந்த சுவை தரும் உணவாக பால் உண்ணப்படுகிறது, அந்த பால் வந்து மருந்தாகவும் இருக்கிறது. அதுபோல சாதனமுமாம் சாதனமும் ஆமாறு உணர்த்துவதற்கு இந்த அடியார் வழிபாடு ஆலய வழிபாடுலாம் அவர்களுக்கு முத்தி இன்பத்தையும் மிகுவிக்கின்றது, மலச்சார்பு தாக்காமல் சாதனமாகவும் பாதுகாக்கின்றது. முன்வருவனவற்றிற்கும் விதோக்கும். இங்கு அடியார் சார்பு தான் சொன்னது. அடுத்து வரக்கூடிய பாடல்ல ஆலய வழிபாடு பற்றி சொல்வார்கள், அதுக்கும் இது ஒக்கும் என்றார். அதான் காமுகனாவான் ஒருவன் ஒரு வனிதை இடத்து அன்புடையன் என்பது அவள் ஒக்கலை கண்டொளி நிகழும் அன்பினளவு பற்றியே தெளியப்படும். ஒக்கல்னா யாரு? சுற்றத்தார்கள். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் திருவள்ளுவர் சொல்கின்றார் இல்லையா. ஒக்கல் ஒக்கல் சுற்றத்தார். தென் மாவட்டங்கள்லாம் ஒக்கல்ல பிள்ளையை வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் தேடின கதையா இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அருகிலேயே பொருளை வைத்துக் கொண்டு எங்கேயாவது தேடினால் அப்படி சொல்வார்கள். அது ஒக்கல்னும் போது அவர்கள் இடுப்பு என்ற கருத்தை சொல்வார்கள். இடுப்பில் வைத்து சுமந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமானவர்கள் அதனால ஒக்கல்னு அந்த சுற்றத்தார் சொல்லப்படுகின்றார்கள் என்று விளக்கம் தருபவர்களும் உண்டு. ஆக ஒருவன் ஒரு பெண்ணிடத்தில் ஒருவன் வச்சிருக்கின்ற அன்பு, அந்த பெண்ணுக்கு யாரெல்லாம் சுற்றத்தார்களோ அவர்களிடம் அவர்கள் மீது கொண்டுள்ள அன்பின் அளவு பற்றி தான் அது தெளிவாகும் இல்லையா. அதுபோல ஈசனுக்கு ஒருவன் அன்புடையனாக இருத்தல் அவன் அடியவர்களிடத்தை கொண்டுள்ள அன்பு பற்றி தான் தெளியப்படும். அதை சொல்றாங்க பாருங்க. காமுகனாவான் ஒருவன் ஒரு வனிதை, வனிதைனா பெண், காமுகனாவான் ஒருவன் ஒரு வனிதை இடத்து அன்புடையன் என்பது அவள் ஒக்கலை கண்டுளி நிகழும் அன்பின் அளவு பற்றியே தெளியப்படும். அதுபோல ஈசனுக்கு அன்புடைமை அவன் அடியவரை கண்டுளி நிகழும் அன்பின் அளவு பற்றியே தெளியப்படும் ஆகலான். அடியவர்க்கு அன்பு இல்வழி ஈசனுக்கு அன்புடையார் போல் ஒழுகுதல் நாடக மாத்திரையே பிரிதில்லை என்பார். அடியவர்க்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார் என்றும். ஈசனுக்கு அன்பில்லார் அடியவர்க்கு அன்பில்லார்னு பாடல இருக்குது. அது அடியவர்க்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார் என்று மாற்றி வைத்து பொருள் காண வேண்டும். அடியவரிடத்து இவன் கொண்டுள்ள அன்பை வைத்துத்தான் ஈசனிடத்தில் இவன் எவ்வளவு அனுபவித்திருக்கிறான் என்பதே உறுதி செய்யப்படும். ஆகவே அடியவரிடத்து அன்பில்லாமல் ஈசனிடத்து அன்புடையார் போல் ஒழுகுதல் நாடக மாத்திரையாகும் என்று உரையாசிரியர் சுவாமிகள் தெள்ள தெளிவாக உரைத்திருக்கின்றார்கள். ஆகையினாலே அடியவர்க்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார் என்றும். ஆமா சரி, எவ்வுயிருக்கும் அன்பில்லார்னு ஏன் சொன்னாங்க? எவ்வுயிர்க்கண்ணும் உளனாகிய ஈசனிடத்து அன்புடையார்க்கே அத்தொடர்பு பற்றி எவ்வுயிர்க்கும் அன்புடையராதல் கூடும் என்பார். ஈசனுக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் என்றும். ஐயா, அடியவரிடத்தில் அன்பில்லாதவர்கள் ஈசனிடத்தில் அன்பில்லாதவர்கள் தான். அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஈசனிடத்தில் அன்புடையதான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது நாடகம் சொல்லிட்டாங்க. சரி, அப்படி ஈசனிடத்து அன்பு அன்பில்லாதவர்கள் எவ்வுயிர்களிடத்திலும் அன்பில்லாதவர்கள் தான். ஏன்னா எல்லா உயிரிடம் இருப்பவன் ஈசன், அவனிடம் அன்பு இருந்தாதான் அது அந்த தொடர்பு பற்றி தான் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வரும். ஈசனிடமே அன்பு இல்லாட்டா அவன் கலந்திருக்கின்ற உயிர்களிடத்தில் எப்படி அன்பு வரும்? வராது. ஆகவே அத்தொடர்பு பற்றி தான் எவ்வுயிர்க்கும் அன்பு வரணும். அதனால் இவர்கள் ஈசனுக்கு ஈசனிடத்து அன்புடையார்க்கே அத்தொடர்பு பற்றி எவ்வுயிர்க்கும் அன்புடையராதல் கூடும் என்பார். ஈசனுக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார் என்றும். இவ்விடங்களில் அன்பில்லாதார் தம் உயிர்க்கு உறுதி செய்து கொள்ளுவார் அல்லர் என்பார், தமக்கும் அன்பில்லார் என்றும் கூறினார். எவ்விடங்கள்ல? அடியவரிடத்து, ஈசனிடத்து, எல்லா உயிர்களிடத்தும் யார் அன்பு இல்லையோ அவர்கள் தம் உயிருக்கு உறுதி செய்து கொள்ளாதவர்கள். எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், அடியவர்களை போற்ற வேண்டும், ஈசனை வழிபட வேண்டும். இந்த செயல்கள் தான் நம்முடைய உயிர்க்கு உறுதி தரக்கூடியவை. அடியவர்களிடத்து அன்பில்லை அப்படின்னாலே அது ஈசனிடத்து அன்பில்லைன்னு ஆகிப்போச்சு. ஈசனிடத்து அன்பில்லைன்னா எல்லா உயிர்களிடத்தும் அவர்களுக்கு அன்பில்லைன்னா அவர்கள் தம் உயிருக்கு உறுதி செய்து கொள்ளாதவர்கள். அப்ப தம் உயிர் மேல அவனுக்கு அன்பு இருந்தா, தாம் உயிர் மேல அன்பு இருந்தா உயிருக்கு உறுதியாகிய இந்த செயல்களில் ஈடுபடுவான். அடியவர் வழிபாடு, ஈசன் வழிபாடு, எல்லா உயிர்களையும் நேசித்தல், இந்த உறுதி செயல்களில் அவன் ஈடுபடலைன்னா தாம் உயிர் மேலேயே அவனுக்கு அன்பு இல்லை, தன்னிடத்திலேயே அன்பு இல்லை என்று அர்த்தம். அதனால இவ்விடங்களில் அன்பில்லாதார் தம் உயிர்க்கு உறுதி செய்து கொள்வார் அல்லர் என்பார், தமக்கும் அன்பில்லார் என்றும் கூறினார்.